මාවීර මකුඩක්. ලෙප්ටින් කර්නල් සරිතා
වණඟුහිරෝ මහවීරරේ වණඟුහිරෝ මහවීරරේ
மன்னர் பாரம்பட்டி கடமணி மிக கடுமையாக ஆக்ரோஷமாக இருந்தது. ஸ்ரீலங்கா படைகளின் அரிக்கணிகள் மழை போல் பொழிந்த வண்ணம் இருந்தன. கொத்து குண்டுகளுக்கும் குறைவில்லை. எங்கும் பொத்தி செல்வோல் படைகள் சளைத்திராத தமிழத்தின் மகளிர் படையணியான மேஜர் சோதியா படையணி பொருத்தி கொண்டிருந்தது. பெண்களை இலக்கமாக நினைத்த ஸ்ரீலங்கா படைகளுக்கு அண்ணனின் புலித்தங்கைகள் சரியான பாடம் புகட்டி கொண்டிருந்தார்கள். குறைந்த அளவு பெண் போராளிகள் பலநூறு இராணுவத்தோடு போர் புரிந்து கொண்டிருந்தார்கள். நேரம் சென்று கொண்டிருந்தது. படைகளுக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருந்தது. அக்கா, அல்வா பகுதியை உடைச்சு கொண்டு ஆமி வந்துட்டான். இது ஒரு பெண் போராளியின் குரல். நேரம் நண்பகல் 11 மணியாக இருந்தது. எத்தனை நில உடைச்சிட்டான், எவ்வளவு ஆமி இருக்கம். இது அந்த மகளிர் கட்டளை தளபதியின் குரல். ஒரு 60 பேர் இருக்கும் அக்கா. நீங்க எத்தனை பேர்? என்னோட 3 பேர் அக்கா. ஒரு பிரச்சனையும் இல்லை. வல பக்கம் இட பக்கமும் உடைக்க விடாமல் மற்ற பிள்ளைகள் சண்டை பிடிக்கினோம். நீங்கள் 3 பேரும் உள்ளுக்கு வரவிடாமல் சண்டை பிடிங்கோ. இப்போ ஒரு அணியை உங்களை உதவிக்கு அனுப்புறேன், அப்படியே சண்டை பிடிங்கோ. நாங்கள் உள்ளுக்கு வந்தவனை பொக்ஸ் அடித்து ஒருத்தனையும் தப்ப விடாமல் கொல்லுவோம் என்றால் அந்த பெண் தளபதி சிறிதும் பதட்டமன்றி. உதவிக்கு அனுப்பப்பட்ட அணி சென்று சேரும்போது 2 போராளிகள் வீரச்சாவை அடைந்தார்கள். ஒரு போராளி மட்டுமே போராட்டு கொண்டிருந்தாள். கடமுனை மிக கடுமையாக இருந்தது. இப்போது இராணுவம் அதிக தூரம் போராளிகளின் நிலைக்குள் வந்துவிட்டால் நிலைமையும் கைமீறிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் உதவி அணி வரவில்லை. உடனடியாக வெவ்வேறு நிகழ்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சிறிய அணியோடு முடியெடுப்பு சமரில் இறங்கினாள் சோதியா படையணியின் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் சரிதா. ஸ்ரீலங்கா படைகளின் அத்தனை ஆயுதங்களும் பெண் போராளிகளின் மன உறுதியின் முன் மௌனிக்க ஆரம்பித்தன. சீற்றத்தோடு புறப்பட்ட சிங்கங்கள் தமிழ் பெண் புலிகளின் முன் மண்டியிடத் தொடங்கின. இன்னும் ஒரு காவலன் தான் மீள கைப்பற்றப்படுகிறது. சண்டை தொடர்ந்தது. அந்த நேரம் அந்த நிகழ்வு நடந்தது. தர்மாவை எதிரியின் குண்டுச் சிதறல்கள் மிக பலமாக தாக்கியதில் தர்மா தூக்கி வீசப்பட்டாள். சில நிமிடங்களில் களமணியில் சிங்களவனின் கை ஓங்கியது. ஆனால் அது அதிக நேரம் நீடிக்கவில்லை. தர்மாவின் கட்டளை புலியின் உரமலாய் ஒலித்தது. அந்த உரமல் ஒலித்த வேகத்தில் பெண் புலிகள் பாய்ந்து சென்றார்கள். ஓலமிட்டபடி சிங்கங்கள் கால் தரிக்க இறந்த தமது சகாக்களையும் விட்டுவிட்டு ஓடி தப்பினர். களமணி அமைதியானது. அன்றைய வெற்றியின் நாயகிகளாக பல பெண் போராளிகள் வீரச்சாவை தழுவிக் கொண்டார்கள். ஏராளமான சிங்கள படைகள் இறந்திருந்தார்கள். அவர்களின் உடலங்கள் ஆங்காங்கே சிதறி கிடந்தன. அந்த வெற்றியை கண்ணுற்றவாறு அந்த சமர்க்களத்தின் தளபதி லெப்டினன்ட் சரிதா மயக்கமுற்றாள். தமிழகத்தின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள வட்டக்கோட்டை அதன் தெற்கே உள்ள அராளி மத்தியில் அமைந்துள்ள ஊரத்து கிராமம். மேற்கே கார்நகர் தொடக்க மூர்காவல்துறை வரை ஆழம் குறைந்த கடல் பகுதியையும் தெற்கே பரந்த வயல்வெளியையும் கொண்டது. மழைக்காலத்தில் பச்சை ஆடையில் அழகிற்கு அழகு சேர்ப்பால் ஊரத்து என பெயர் சூட்டப்பட்டது. 1991 அந்த கிராமத்தின் மத்தியில் அம்மன் கோவில் ஒன்று உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த கோவில் அது. அந்த கோவிலில் தான் ஊரில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடுமிடம். கோவில் அருகே சிறுவர் பாடசாலை ஒரு இணைந்த வாசகசாலை உள்ளது. அங்கே 1982 காலப்போதில் அப்பப்போ போராளிகள் வந்து சென்றார்கள். அப்போதான் தர்மாவுக்கு போராளிகளோடு தொடர்பு ஏற்பட்டது. இப்படி இருக்கும் போதுதான் தமிழக விடுதலை புலிகளின் முதல் தாக்குதல் தளபதி லெப்டினன்ட் சீலன் வீரச்சாவு அடைந்தார். அவர் நினைவாக தனது தம்பிக்கு சீலனின் பெயர் சூட்டினார். இந்த காலப்பகுதியில் ரஞ்சன் என்ற போராளியோடு தொடர்பு ஏற்பட்டது. அதன் பின்புதான் தர்மாவின் வாழ்வில் முதலான மாற்றம் ஏற்பட்டது. தர்மா ரஞ்சன் என்ற போராளியிடம் தான் விடுதலை புலிகளின் இணையப்போவதாக அவள் தெரிவித்தாள். அதற்கு அவர், உங்களுக்கு வயது குறைவு, அதோடு எங்கட அமைப்பில் பெண் பிரிவுகள் இல்லை, நீங்கள் தொடர்ந்து படியுங்கோ, காலம் வரும்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று தர்மாவுக்கு சொன்னார். ஆனால் அவளுக்கு மாற்றமாக இருந்தது. ஆனாலும் அவளது இயக்க கனவு தொடர்ந்தது. 1987 இந்திய ஆக்கிரமிப்பு படைகள் தமிழினத்தை முற்றுகையிட்டார்கள். மானிப்பாயின் சுதுமலையில் தேசிய தலைவர் செய்த வரலாற்று சிறப்புமிக்க சுதுமலை பிரகடனத்திலே தர்மாவின் குடும்பமே கலந்து கொண்டது. சுதுமலை பிரகடனம் முடிந்து ஊர் திரும்ப வீதியில் ஏறினார்கள் எல்லோரும். இந்திய ஆர்மியின் வாகனங்கள் தொடராகச் சென்றன. மக்கள் ஆரவாரமாக கையசைத்தார்கள். அங்கே தர்மாவின் அருகில் வந்தவர் கையை தூக்க, தர்மா கையை தூக்க விடாது தடுத்தாள். அப்போது அருகில் நின்ற ஒரு போராளி, இப்ப கையை காட்டுங்கோ, பின்னர் வாரத நீங்களே அனுபவிப்பீங்க என்றார். தர்மாவின் தடுத்தலும் போராளியில் சொல்லும் அந்த இரண்டுக்குரிய அர்த்தமும் அப்போது தர்மாவுக்கு அருகில் வந்தவருக்கு விளங்கவில்லை. பின்னர் புரிந்தது. இந்திய படை எமது மக்களை கொத்து கொத்தாக குன்று குவித்த போது விளங்கியது. தியாகச்செம்மல் திலீபனவர்களின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கியது. 12 நாட்களும் தர்மா திலீபனவர்களின் மேடையில் முண்டலில் இருந்தாள். அவரின் வீரச்சாவு பின் தர்மா விட்ட கண்ணீர் இப்போதும் மனங்களில் நிற்கிறது. திலீபன் அண்ணாவின் வீரச்சாவை தொடர்ந்து தமிழகத்தில் பதட்டம் அதிகரித்தது. அந்த நேரம் போராளிகளின் தொடர்பு விட்டு போனது. ஆனாலும் தர்மாவின் போராட்ட செயற்பாடுகள் நிற்கவில்லை. அது தீவிரம் பெற்றது. 1987 10 முதலாம் நாள் தர்மாவை சுற்றி நிறையவே இருக்கும் சிறுவர் பட்டாளத்தை அவசரமாக அவள் கூட்டினாள். அவளின் முதலாவது சொல் இடியாக தாக்கியது. சாவுக்கு பயந்தவர்கள் இந்த குழுவில் இருந்து இந்த நொடியே வெளியேறுங்கள், இந்தவர்கள் இருங்கள் என்றாள். சிறுவர் குழுவின் தலைவி தர்மாதான் அப்படி சொன்னாள். அமைதி நவியது. அங்கிருந்து சுமார் 7 பேர் வெளியேறினார்கள். 15 பேர், இதில் 9 பெண்கள். தர்மா பேசத் தொடங்கினாள். இதில் இருக்கிற பலர் ஏற்கனவே பல இயக்கத்தோட தொடர்பாக இருந்த நீங்கள். ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் உண்மை முகம், உண்மையான இயக்கம் என்னவென்று. எனவே நாங்களா இப்படியே குழுவாக இருந்து எங்களுடைய விடுதலை அதற்காக நாங்கள் போராடுவோம் என்றாள் தர்மா. ஒருமித்த குரலில் எல்லோரும் ஓமென்றார்கள். அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒருமனதாக அந்த குழுவுக்கு தமிழீழ மக்கள் படை என்று பெயர் சுற்றார்கள். தர்மாவின் சிறப்பான வழிநடத்தலில் எல்லோரும் இருந்தார்கள். உணவு வழங்குதல், இந்திய படைகளுக்கு தெரியாமல் போராளிகளை கூட்டிச் செல்லுதல் இரண்டுமே அவர்கள் செய்தார்கள். 1989 தர்மாவுக்கு மருத்துவ படிப்புக்காக வாய்ப்பு கிடைத்தது. படிப்பை தொடர்ந்து படித்துவிட்டு தனது போராட்ட கடமைகளை தர்மா செய்தார். தர்மாவின் குடும்பம் மிகவும் வறுமைப்பட்டது. ஆனாலும் இந்த நேரமும் போராளிகளை ஆதரிக்கும் அவர்களுக்கு தம்மாலான உதவிகளை செய்து கொண்டிருப்பார்கள். செல்லையா சிவவாக்கியம் தம்பதிகளின் 4வது பிள்ளைதான் தர்மா. இவளது இயற்பெயர் இலங்கேஸ்வரி. பட்டுக்கோட்டை தேசிய கல்லூரியில் அவள் கல்வி கற்றாள். அந்த ஆரம்ப பயிற்சியை வன்னிக்காற்றில் அவள் பெற்றாள். முல்லைத்தீவு படைத்தளத்தை வீழ்த்திய போது ஓயாதலை ஒன்று தொடக்கம் அவள் கண்ட களங்கள் ஏராளம். சத்திய கிளிநொச்சி உடற்பு தாக்குதல் ஜெயசிக்குறு தொடக்கம், ஓயாதலை 2, ஓயாதலை 3, இதில் ஆனையிறவு படைத்தளம் மீட்கப்பட்டது உட்பட்ட தீச்சுவார எதிர்ச்சமர் இப்படியே அவள் களம் நின்றது. தர்மா ஓய்வந்தை களத்தில் சுழன்றாள். தர்மா எப்போதும் களமணியில் வாழ்ந்தவள். ஓய்வின்றி உழைத்த போராளி. யுத்தத்தின் மூலமாக தமிழீழத்தை மீட்கலாம் என்ற அசையாத நம்பிக்கை கொண்டவள் அவள். தலைவரையும் நாட்டையும் தமிழர்களையும் உயிராக நேசிக்கும் போராளி அவள். 8/5/2008 மன்னார் பாலம்பட்டி களமணியில் வெளுப்புண் அடைந்து 8/6/2008 அன்று கிளிநொச்சி பொன்னம்பலம் மருத்துவமனையில் தனது தாயான சுவாக்கியத்தின் மடியில் தடி சாய்த்தபடி கவித்துக் கொண்டிருக்கும் போது அவள் வீரச்சாவை தழுவிக்கொண்டாள். இறுதி வரை களமணியே வாழ்வாக கொண்டு வாழ்ந்த தர்மா தனது அன்பு நன்றியும் சோதியா படையணி துணைத் தளபதியுமான லெப்டினன் ஜெனரல் செல்லி வீரச்சாவடைந்து சரியாக 14 நாள் வீரச்சாவை தழுவிக்கொண்டாள். லெப்டினன் ஜெனரல் சரிதா தர்மாவின் மாவீர மகுடம் கேட்டார்.
வென்று கல்லறை வருகிறேனோ நாள் இல்லை அருகினி தூங்குவேன் வீழ்